வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமத் பிரபாவம் பார்த்துட்டுருக்கோம். முந்தைய கதையில் ஹனுமார் ஜாம்பவானும் மத்தவா வானர்களும் உற்சாகப்படுத்தினோடனே விஸ்வரூபம் எடுத்து மகேந்திர மலை மேலே ஏறி ஆகாச மார்க்கமாக கடலை தாண்டி லங்கையில் வந்து குதித்து சீதாதேவியை தேடிட்டுருக்கார். அது வரைக்கும் பார்த்தோம். அந்த புறத்தில் தேடுறார், பல இடங்களில் தேடுறார். நாலு அங்குலம் பாக்கி இல்லாமல் இந்த லங்கையில் எல்லா இடத்துலையும் தேடிட்டேனே, சீதையை காணமே, எங்கேயாவது கடலில் விழுந்துட்டாலோ, இந்த ராட்சசிகள் அவளை வதம் பண்ணிட்டாளோ, ராவணன் என்ன பண்ணானோ, இப்படி ஒரு கவலை அவருக்கு வந்துடுது. எவ்வளோ அசகாய சுரனாக இருந்தாலும் கவலைங்கிறது மனசில் வந்தால் தளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதே நேரத்தில் அந்த தளர்ச்சியை பகவானுடைய பக்தியினால் அந்த சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காக ஒரு சீன் போல் இருக்குது. ஹனுமான் ரொம்ப தளர்ந்து போயிட்டார். நான் என்ன பண்ணுவேன், இப்போ திரும்பி போய் சீதையை பார்க்கலை அப்படின்னு சொன்னால் சுக்ரீவனோட தண்டனைக்கு ஆளாக வேண்டியிருக்குமே, ஹனுமார் ராமருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்குமே அப்படின்லாம் பயப்படுறார். அவருக்கு அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். இருந்தாலும் பல யோஜனைகள், வானராள்லாம் உயிரை விட்டுருவாளே, ராமர் உயிரை விட்டுருவாரு, இப்படி யோசிச்சு யோசிச்சு குழம்பிக்கிறார். அப்புறம் நான் இங்கே இருந்துடுறேன், நான் இங்கே பட்டி கடந்து உயிரை விடுறேன், வடக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்றார், வினாசே பகவோ தோஷாக ஜீவன் பத்ராணி பசதி தஸ்மாத் பிராணான் தரிஷ்யாமி த்ருவோ ஜீவதி சங்கமஹா. வினாசே பகவோ தோஷாக, ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப தோஷமானது, அது பாவகாரியம், அதனால் நான் உயிரோடு இருப்பேன். ஜீவன் பத்ராணி பசதி, உயிரோடு மட்டும் ஒருவன் இருந்தானால் அவன் நன்மையை அடைவான் அப்படின்னு சொல்லிண்டு தன்னுடைய முடிவை மாற்றிண்டு திரும்பவும் நான் தேடுறேன். யாவத் சீதாம் ஹி பஷ்யாமி ராமபத்னீம் யசஸ்வினீம் தாவதே தாம் புரீம் லங்காம் விச்சினோமி புனப்புனஹா. எதுக்கு வந்தோம், சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தோம். யாவத் சீதாம் ஹி பஷ்யாமி, எதுவரையில் சீத்தையை காண்பேனோ அதுவரையில் மீண்டும் மீண்டும் இந்த லங்கையில் நான் தேடப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிகள் இதை வச்சுட்டு ஒரு காரியம் எடுத்தான்னா பலப்பிராப்தி வரைக்கும் பண்ணிகிட்டே போகணும். அடிக்கடி நின்று நம்ம கவலைப்படக்கூடாது. ஞானத்துக்கானாலும் சரி, உலக விஷயங்களானாலும் சரி, விஷாதத்துக்கு இடம் கொடுக்காமல் காரியத்தை பண்ணிட்டே போகணும். சேஷாதி சுவாமிகள் ஞானம் பிறக்கும் முன்னும் விளங்கும் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தை ஏழு தடவை திருப்பி திருப்பி வாசித்து கொண்டே இரு அப்படின்னு ஒரு வாக்கு அருளியிருக்கார். அதை கொண்டு சுவாமிகள் ஏழு தடவையாக சுந்தரகாண்டம் படிச்சுட்டே இருப்பார். அப்போது ஞானம் ஏற்பட வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பார். அந்த மாதிரி மூக்கு பஞ்சத்தில் கூட யாவத் கட்டாட்சரஜனி சமயாகமஸ்தே காமாட்சி தாவத் அச்சிராத் நமதாம் நராணாம் ஆவிர்பவதி அமிர்ததீதி பிம்பமம்பா சம்பின்மயம் ஹிருதய பூர்வகிரீந்திர ஷிங்கே. எவனொருவன் காமாட்சுடைய கட்டாட்சம் என்ற இரவு வேளை வருகிறதோ அதுவரையில் விடாமல் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தான்னா அவனுடைய மனமாகிய மலைச்சிகர முகட்டில் ஞானமாகிய சந்திரன் உதயமாகும் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம், கட்டாட்ச சதகத்தில் 97வது ஸ்லோகம். அதனால் திரும்பி திரும்பி பகவானுடைய நமஸ்காரத்தையும் பஜனத்தையும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்வார் சுவாமிகள். அப்புறம் நிமிந்து பார்த்தா அங்கே ஒரு அசோகவனம் தெரியுது. ஆஹா, இங்கே நம்ம தேடலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போய் தேட போகிறேன். எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு ராமலக்ஷ்மணாலையும் சீதாதேவியுமே வணங்கிட்டு போய் அங்கே தேடுறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணா யா தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமா நிலேபியா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியா அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் ராமலக்ஷ்மணாலையும் சீதாதேவியும் வணங்கிட்டு போய் தேடுறார். ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனால் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி தேடுங்கோ அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவாழ்லாம் குழந்தைட்டு சொல்வாளாம். அப்படி ஒரு தாரக மந்திரம் போல் துக்கக்கடல்லேருந்து தாண்டு விற்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவத காயத்ரினே சொல்வா, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமிகள் 32 தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்வார். எல்லா துக்கமும் போயிடும் அப்படின்னு சொல்வார். அங்கே போய் பார்க்குறார். அசோகவனத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி ததுன்னசம் பாண்டுரதந்தமவிரணம் சுச்சிஸ்மிதம் பத்மபலாசலோச்சனம் திரக்ஷேததார்யாவதனம் கதான்வகம் பிரசன்னதாராதிபதுல்யதர்சனம் க்ஷுத்ரேண பாபேன நிருஷம்சகர்மணா சுதாருணாலங்கிருதவேஷதாரிணா பலாபிபூதா ஹ்யபலா தபஸ்வினி கதன்னு மே திருஷ்டிபதேத்யசா பவேத். அந்த மந்தஸ்மிதமும் அழகான முகமும் அழகான மூக்கும் வரிசையான பற்களும் தாமரை இதழ் போன்ற கண்களும் கொண்ட ஆரியாவதனம், அந்த ஆரியான நோபல் நட்டம், அந்த உயர்குடி பிறந்த அந்த ராமனுடைய மனைவியான சீதையின் முகத்தை நான் எப்போது பார்ப்பேன், அவளுடைய காட்சி என் கண் முன்னால் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள். இது சொன்னால் அம்பாள் தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்வார். மூக்க மனுஷத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி காமாட்சியுடைய தர்சனம் எனக்கு எப்போ கிடைக்கும், என் கண் பார்வையின் முன்னால் அந்த காமாட்சியை எப்போது காண்பேன் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் வரும். ஒன்று சொல்கிறேன். மனசி ஜெய சப்பாரம்பரியம் மறந்த ஜரீகிராம் கவிகுலகிராம் கந்தம் கம்பா நதி தட்டமண்டனம் மதுரலலிதம் மத்கம் சக்ஷுஹு. மதுரலலிதம் அப்படிங்கிற மதுரம்னா இனிமையானது, லலிதம்னா அழகு, என் கண்களுக்கு மதுரலலிதம் அப்படிங்கிறார். மதுரலலிதம் மத்கம் சக்ஷுஹு மனிஷி மனோகரம் புரவிஜயினஹ சர்வஸ்வம் தத் புரஸ்குருதே கதா அப்படின்னு ஒரு அழகான பிரார்த்தனை. அப்படி வேண்டிண்டு அந்த அசோகவனத்துக்குள்ளே போகிறார். அங்கே போனோடனே ஒரு சிம்சுபாமரத்தடியில் ராட்சசிகளுடைய காவலில் சீதாதேவி கற்பின் கனலாக ராமரையே நினைச்சுன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறார். அதுக்கு முன்னாடி மந்தோதரி எப்பாத்து சீதையோன்னு ஒரு நிமிஷம் சந்தேகப்படுறார். அப்புறம் அந்த எண்ணத்தை விட்டுறார். ராமரை பிரிந்த சீதை இந்த மாதிரி சுகமாக தூங்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை விட்டுறார். அதனால் இப்போ ரொம்ப தீர்மானமாக நான் அன்னைக்கு நகைகளை சீதை தூக்கி போட்டபோது பார்த்தேனே அந்த ரூபந்தான், ராமர் சொன்ன ரூபந்தான், அவள் அன்றைக்கி தூக்கி போட்ட நகைகளை தர பாக்கியை இங்கே கிளையில் தொங்க விட்டுருக்கா, அப்படியெல்லாம் பலதை கொண்டு சீதைகள் ராட்சசிகளுக்கு நடுவில் காவலில் இருக்கா, ரொம்ப துக்கத்தில் இருக்கா, இப்படியெல்லாம் வச்சுட்டு இதுதான் சீதை அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். அப்போது சீதையை முதல்ல பார்க்குறார், அவருக்கு தாங்கலை, அவருக்கு கஞ்சலமே வந்துடுது. சீத்தையை நினச்சி ராமரை நினச்சி ரொம்ப புலம்புறார். இயம் சா யத்கிருத்தே ராமஹா சதுர்பிஹி பரிதப்யதே காருண்யேனா ஆனுஷம் சேனா ஷோகே நமதனேனச்சா. இவளுக்காக தான் ராமர் நாலு விதத்தில் தவிக்கிறார். ஸ்திரீ பிரணஷ்டயத்தி காருண்யாத்து, ஒரு பெண் நம்ம நம்பி வந்தவள், அந்த பெண் தனியாக எங்கேயோ மற்றவாளுடைய காவலில் இருக்காளே தொலைஞ்சிட்டாளே அப்படின்னு அவருக்கு கருணை. ஆஷ்ரிதேத்தி ஆனுசம்சதா, நம்ப நம்பி வந்தவள் அவளை இந்த மாதிரி நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு ஒரு துக்கம். பத்னி நஷ்டேத்தி ஷோகேனா, பத்னிங்கிற ரோலை அவள் சீத்தை பண்ணுறா, அவள் பக்கத்தில் இல்லையேன்னு ஒரு வருத்தம். பிரியேதி மதனேனச்சா, தனக்கு பிரியமான காதலியான சீத்தை இல்லையேன்னு ஒரு வருத்தம். இந்த நாளத்தை கொண்டு சுவாமிகள் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பந்தம், வெறும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வச்சுட்டு மட்டும் ஒரு கல்யாணத்தை சஸ்டெயின் பண்ண முடியாது. பிரியேத்தி மதனேனச்சான்னு அது ஒரு 25% இம்பார்ட்டண்ட் பார்ட் தான். ஆனால் வந்தவோ அவள் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்துக்கிறா, கரையேற்றுறா, தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறா அப்படிங்கிற பத்னிங்கிற ரோலை அவள் எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம நம்பி வந்திருக்கா, தன்னுடைய அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை நம்பி வந்திருக்கா. ஆஷ்ரிதேத்தி, நம்மளை ஆசிரியமாக நினைக்கிறா அப்படிங்கிறதுனாலையும் ஒரு மனைவிட்டு அன்பு பாராட்டணும். பெண், ஒரு பெண்கிறதுனால அதுக்கு இருக்கக்கூடிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அந்த மாதிரி அவளுடைய குணாதிசயங்கள் அதையெல்லாம் ஒரு கணவன் நினைக்கணும். அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பண்ணால் ஒரு கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இதுலேருந்து சுவாமி அழகாவன் சொல்வார். அந்த சீதையை பார்த்தோன்னே ஹனுமா சொல்கிறார், ராஜ்யம் வா த்ரிஷுலோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னியாத்கலாம். மூணு உலகத்து ராஜ்யத்தையும் சீத்தையும் நிறுத்தா, சீத்தைக்கு 14 ஒரு பங்கு த்ரிலோக ராஜ்யம் ஈடாகாது அப்படின்னு சொல்கிறார். இந்த சீத்தை சர்வான் போகான் பரித்தியஜ்யா பத்ருஸ்னேக பலாத்கிருதா அச்சிந்தயித்வா துக்கானி பிரவிஷ்டா நிர்ஜனம் வனம். எல்லா போகங்களையும் துறந்து கணவனுக்கு சுசூஷ பண்ணம் அப்படின்னு அவன் மேலே இருக்கிற அன்புனால் எவ்வளோ துக்கத்தையும் பொறுத்துக்கணும், பரவாயில்லன்னு சொல்லி இந்த காட்டுக்கு வந்திருக்கா. நிர்ஜனம் வனம், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாத இந்த காட்டுக்கு கணவனோட வந்தாள். சுவாமி சொல்வார், ஒரு பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு பசங்க நின்று இருந்தால் பேச மாட்டார், ரெண்டு பெண்கள் வந்தால் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் கூட பேச ஆரம்பிச்சிடுவான். அப்படி பெண்களுக்கு அந்த பேச்சு துணை வேணும், அது கூட வேண்டாம்னு சொல்லி காட்டுக்கு வந்தா. நான் இன்னொன்று சொன்னேனே, வசிஷ்டர் ராஜ்யத்தே நான் சீத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னார், அதையும் விட்டுட்டு வந்தா. அப்படி எல்லாத்தையும் துறந்து கணவன் மேலே இருக்கிற அன்புனால் அவருக்கு சுசூஷம் பண்ணணும்னு காட்டுக்கு வந்தவள். இப்படி அவனை பிரிஞ்சு இங்கே கஷ்டப்படுறாளே. நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா நேமான் புஷ்பஃபலத்ருமான் ஏகஸ்தஹ்ருதயா நூனம் ராமமேவான் பஷ்யதி ந ஏஷா பஷ்யதி ராட்சஸ்யா. இந்த கோரமான ராட்சசிகள் பயமுறுத்ததையும் அவள் பார்க்கல. ந ஏமான் புஷ்பஃபலத்ருமான் அந்த அசோகவனம் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போனாலே நம்ம மனசு சபலப்படுங்கிற அளவுக்கு அழகாக இருக்கு, ஆனால் அதுவும் அவள் பார்க்கல. ஏகஸ்தஹ்ருதயா நூனம் ராமமேவானு பஷ்யதி, ஒரே மனதோடு ராமனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. சுவாமி சொல்வார், இதுதான் பக்திக்கு லட்சணம். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்குள்ளையெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அப்படின்னு பட்டர் பாடுற மாதிரி சுவாமிகள் அதை வந்து தேவகி பெற்ற கோமளமே அப்படின்னு கிருஷ்ணனுக்கு வச்சுப்பார். அப்படி நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உன்னோட சந்நிதி வேணும் அப்படின்னு ராமர் நினச்சிண்டு தபஸ் பண்ணிட்டுருக்கா. தாம் க்ஷமாம் சுவிபக்தாங்கீம் வினாபரணசோபினீம் பிரஹர்ஷமதுலம் லேபே மாருதிஹி பிரேக்ஷமைதிலீம். அப்படி கோடிக்கணக்கான வானரர்கள் எங்கும் தேடின்ருக்கா. ஏதோ தெய்வாதீனமாக நான் இந்த சீதையை இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். பிரஹர்ஷமதுலம் லேபே மாருதிஹி பிரேக்ஷமைதிலீம் அப்படின்னு ஒரு வரி. இந்த வரியை ஒரு மந்திரம் மாதிரி சுவாமிகள் யாராவது பொண்ணு பார்த்து போயிருக்கா நல்ல செய்தி வரணும் அப்படின்னா இந்த ஒரு வரியை சொல்வார், அவளுக்கு நல்ல செய்தி வந்துடும். அப்படி சுவாமிகள் ஒரு சுந்தரகாண்ட சித்தராக இருந்தார். அப்போது ராவணன் அங்கே வரான், வந்து சீத்தைக்கிட்ட ஆசவார்த்தைகள் பேசுகிறான். நான் உனக்காக நிறைய நாடுகளெல்லாம் ஜெயிச்சு ஜனகருக்கு கொடுக்குறேன், நீ என்னமோ அந்த ராமனை போய் நினச்சிட்டுருக்க, அவன் எங்கே இங்கே வர முடியும் அப்படிலாம் பேசுகிறா. சீத்தை சொல்கிறா, உனக்கு உயிர் பிழைக்க வேண்டுமானால் என்னை ராமனிடம் ஒப்படைத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, இல்லைன்னா நீயும் உன்னுடைய குலமும் இந்த லங்கப்பட்டினமும் எதுவும் மிஞ்சாது அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். அவனுக்கு கோவம் வருது, கொல்ல வரான், மற்றவள்லாம் அவனை பிடிச்சிக்கிறான் அந்த கூட வந்த பெண்கள்லாம். சீத்தை சொல்கிறா, நான் உன்னை கொன்னுடைய ஒரு ராவணன் சொல்கிறான், நான் உன்னை என் வழிக்கு வரலன்னா உன்னை துண்டு போட்டு காலை உணவாக்கி கொள்வேன் அப்படிங்கிறான். சீத்தை சொல்கிறா, இந்த பேச்சு பேசுகிறதுக்கு உன்னுடைய கண்களும் நாக்கும் ஏன் இன்னும் கீழே வேலை, நானே உன்னை என்னுடைய தபஸ்னால் சுட்டரிப்பேன் பஸ்மமாக்குவேன், ஆனால் ராமருடைய உத்தரவு இல்லை, அதனால் நான் விடுறேன் உன்னை அப்படிங்கிறான். அவனுக்கு கோவம் வருது. அப்புறம் மற்ற பெண்கள்லாம் அவனை வாப்பா அப்படின்னு சொல்லி எங்களோட சந்தோஷமாக்கலாம் வா தள்ளின்னு போய்ட்றான். அப்புறம் அவன் ராட்சிகள்கிட்ட சொல்லிட்டு போகிறான், இவ்வளோ சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவ்வளோ வழி கொண்டு வாங்க அப்படிங்கிறான். அந்த ராட்சிகள்லாம் சேர்ந்து சீத்தையை ரொம்ப உனக்கு என்ன கசக்கிறதா அப்படி ராவணனுக்கு அவன் ராவன் பெருமையெல்லாம் பேசுகிறா, அதெல்லாம் காதலே வாங்கலை சீத்தை. அப்புறம் ராமரை பற்றி ரொம்ப, அவன் எல்லாத்தையும் எழுந்து பிச்சைக்காரனாக இருக்கான் அலைஞ்சின் இருக்கான் அவன் எங்கெங்கே வர முடியும் அப்படிலாம் சொன்னபோது சீத்தை ஒரு வார்த்தை சொல்கிறான், தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குருஹு தம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா அப்படின்னு இன்னும் நிறைய பதிவிரதைகளாக இருந்த ரோஹிணி அருந்ததி தமயந்தி மதயந்தி அவளெல்லாம் சொல்லி அந்த மாதிரி நான் ஏழையாக போனாலும் சரி ராஜ்யம் இழந்தவனாக இருந்தாலும் சரி என் கணவனே எனக்கு தெய்வம், நான் அவனை தவிர வேறொருவரை ஏழெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. சொல்வார் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் ஆற்றுல பாராயணம் பண்ணிட்டு இருந்தா மனைவி 55 வயசானோடனே நீங்கள் போர் ரிட்டையர் ஆகிட்டு சுந்தரால்லாம் படிங்க உங்களுக்கு ஆசை இருக்கேன் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்வா அப்படின்னு சொல்வார். இல்லைன்னா 60 கூட மாத்திரையெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லுவார் அப்படிம்பார் சுவாமி. அந்த ரொம்ப மனைவி பக்தியோடு இருப்பா. அதே மாதிரி ராமாயணம் படிக்கிற கிரகத்தில் குழந்தைகளும் ரொம்ப பித்ருபக்தியோடு இருப்பா அப்படின்னு சொல்வார். இந்த ராவணன் வந்து சீதாதேவியை மிரட்டுறது ராட்சிகள் மிரட்டுறதெல்லாம் மேலே உட்கார்ந்துட்டு மரத்து மேலே உட்கார்ந்து அவலீனஸ்த நிர்வாக்கியா ஹனுமான் சிம்சுபாத்ருமே சீதாம் சந்தர்ஜயந்தீஸ்தாஹா ராட்சசீர் அஸ்ருணோத்கபிஹி அதை கேட்டுருக்கார் அப்படின்னு நடுவில் ஒரு வரி வருது. திரும்பவும் அந்த ராட்சசிகள் இந்தப்பாரு உன்னை குத்த போகிறோம், உன்னை கட்டணம் திரும்ப அப்படி திங்க போகிறோம் அப்படின்னு திரும்பியும் பயமுறுத்துறா. சீதை ரொம்ப வருத்தத்தில் அழறா. அதெல்லாம் ஹனுமார் பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு வரி வருது. அதை வச்சுன்னு சுவாமின் சொல்வார், நமக்கு வர கஷ்டத்தை பகவான் பார்த்துன்னு தான் இருக்கார். அந்த வேலை வந்தோடனே நமக்கு அதில் ரிலீஃப் கிடைக்கும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்வார். மேலும் மேலும் இந்த ராட்சசிகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசினதும் இந்த ராவணன் வந்துட்டு போனதும் சீதைக்கு கொஞ்சம் அவளுக்கு இருந்த வருத்தமெல்லாம் சேர்ந்து, இன்னும் என் ராமன் வரலையே, அவர் நினச்சார்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எதிரிகளை வதம் பண்ணி என்னை மீட்க முடியுமே, அவர் என்ன ஆனாரோ அப்படின்லாம் ரொம்ப அவளுக்கு தாபம் ஜாஸ்தியாகி, அவள் வந்து இனிமேல் அவர் இல்லை போல இருக்க, அதனால் நான் உயிரோட போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாள். சாஜீவிதம் க்ஷிப்ரமஹம் தியஜேயம் விஷேண சஸ்திரேண சிதேன வாபி விஷஸ்ய தாத்தா நஹி மேஸ்தி கஷ்டித் சஸ்திரஸ்ய வா வேஷ்ம நிராட்சஸ்ய இதீவ தேவி பகுதா விலப்யா சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. இங்கே எனக்கு விஷத்தை கொடுக்கூட யாரும் இல்லையே, அது இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அந்த துக்கத்திலையும் சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி, முழு மனத்தோடு ராமனையே நினச்சிட்டு இருந்தார். அது மாதிரி நமக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் பகவானை நினச்சிட்டே இருந்தேன்னா ஒரு அந்த துக்கத்துலேருந்து ஒரு விடுவு ஏற்படும். இந்த சீதை எனக்கு இங்கே விஷம் கொடுக்கக்கூட யாரும் இல்லைங்கிறத வச்சுட்டு சுவாமிகள் ஒரு கதை சொல்வார். அதை அஜாமில உபாக்கியானத்தில் பாகவதத்துலேயும் சொல்வார், இங்கே சுந்தரகாண்டத்தில் சொல்வார். ஒருவனுக்கு உடம்பு ரொம்ப ரோகம் வந்துடுதான், தாங்க முடியாத அவனை எல்லாரும் இருக்கிறா, அவனுக்கும் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, உயிரை விடலான்னு காட்டுக்கு போகிறான். அங்கே காட்டில் ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அம்பாளை குறித்து. அம்பாள் பிரசன்னமானவனே என்ன வேணும்னு கேட்குறா, எனக்கு அமிர்தம் வேணும்னு கேட்குறான். அந்த அமிர்தத்தை கொடுக்குறான், வாங்கினோம் குடிக்கணும்னு தோணலையோ, அவன் குளிச்சுட்டு குடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு தோன்றுது. அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வரான், எதிரில் இந்த ரோகியை பார்க்குறான். இந்த ரோகிக்கிட்ட அந்த அமிர்தத்தை கொடுத்து, நான் குளிச்சுட்டு வரேன், இது கடுமையான விஷம், இதை நீ துறக்காதே பார்க்காதே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போகிறார். அந்த தபஸ்வி குளிக்க போகிறார். இந்த ரோகி பார்த்தான், சீதாதேவி அசோகவனத்தில் கஷ்டப்படும்போது எனக்கு விஷத்தை கொடுக்கக்கூட யாரும் இல்லைன்னு சொன்னான், நம்ம உயிரை விடணும்னு வந்தால் யாரோ கையில் விஷத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மடக்குன்னு குடிச்சானான். அது விஷம் நினச்சி குடித்தாலும் அமிர்தம் பண்ணுற வேலையை தானே அமிர்தம் பண்ணும். அந்த மாதிரி அவனோட வியாதியெல்லாம் போயிட்டு தங்க ரேகா ஆகிட்டான் அப்படின்னு சொல்வார். இது எதுக்கு சொல்வார்னா, அந்த மாதிரி நாமத்தை நீ நம்பி ஜபிச்சியோ நம்பாமல் ஜபிச்சியோ அந்த நாமம் நன்மையே செய்யும். எப்படி நெருப்பு தெரிஞ்சு தொடரமோ தெரியாமல் தொடரமோ சுடுமோ, அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொன்னால் நமக்கு அது மிகுதியான நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல சீதை ஒரு ஸ்லோகம் சொல்லி மகான்களை ஸ்மரித்து, பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாத் அதிகம் பயம் தாப்யாம் ஹியே வியுஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். பிரியமான விஷயம் வரலனா துக்கம், அப்பிரியமாக ஏதாவது ஒன்று வந்தால் அதிகமான பயம். இதிலிருந்து விடுபட்ட மகான்கள் யாரோ அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு பிரியமான ராமன் வரல, அப்பிரியமான இந்த ராவணன் வந்து என்னை ரொம்ப பயமுறுத்துகிறான் அப்படிங்கிறத தாங்க முடியல, அதனால் நான் உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நடுவில் இந்த நமஸ்தே ஷாம் மகாத்மனாம் அப்படின்னு ஒன்று சொல்லி மகான்களை நமஸ்காரம் பண்ணுறான். அது பண்ணதுனாலேயே அவ அங்கே ஹனுமார் வந்து உடனே அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி திஜடன்னு ஒருத்தி சொப்னம் சொல்லி அது ஒரு ஆறுதல். இந்த இடத்துல சுவாமிகள் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது, அப்படி இருந்தவா மகாபெரிவா அவள் நினச்சி நாலு வாட்டி நம்ம நமஸ்காரம் பண்ணோம், நமஸ்தே ஷாம் மகாத்மனாம் நமஸ்தே ஷாம் மகாத்மனாம் நமஸ்தே ஷாம் மகாத்மனாம் நமஸ்தேஷாம் மகாத்மனாம் அப்படின்னு சொல்வார். அந்த திரிஜட என்ன சொல்கிறா, மற்ற ராட்சிகள்லாம் அண்ணன் போங்கோ, அவளை போய் நீங்கள் சிரமப்படுத்தாதீங்கோ, அவள் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு ராமனோடு சேரப்புறா, நான் ஒரு சொப்னம் கண்டேன், அதில் ஒரு வெள்ளை யானை மேலே ராமரோடு இருந்துட்டு இந்த சீத்தை சந்திரனை தொடர மாதிரியும், ஒரு வெள்ளை தேரில் வெள்ளை வஸ்தங்கள் உடுத்திண்டு விபீஷணன் நாலு மந்திரிகளோடு இருக்கிறதையும், இந்த லங்கையை ஒரு ராமதூத்தனான வானரம் வந்து எரிக்கிறதையும், இந்த ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்தெல்லாம் காளி கழுத மேலே ஏற்றி இழுத்துன்னு போகிறதையும் எல்லாம் பார்த்தேன். அதனால் ராவணனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் கெடுகாலம், இந்த சீதைக்கு நன்மை வரப்போகிறது, அதனால் இவளை நீங்கள் இனிமேல் ஹிம்சை பண்ணாதீங்கோ. ததலம் குரூரவா கேர்வகா சாந்தமேவா பிதீயதாம் இவள்கிட்ட பிரியமாக நடந்துக்கோங்க, இவள்கிட்ட குரூரமான வார்த்தைகள் பேசுவதை விடுங்கள். பிரணிபாத பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா, இவள் நமஸ்காரம் பண்ணா இவள் கருணை காண்பிப்பாள் அப்படின்னு சொல்கிறாள். அந்த வார்த்தையை கேட்டு அந்த ராட்சசிகள்லாம் சரியம்மா நாங்கள் எத்தனையாக பேசுவோன்னு நமஸ்காரம் பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறாள். அந்த துக்கத்தில் இருக்கும்போது அவள் நமஸ்காரம் பண்ணுறதை பார்க்குறா அவ்வளோதான் சீத்தை. ஆனால் அதுக்கே அவள் பின்னாடி ஹனுமார் இந்த ராட்சிகள்லாம் நாங்கள் நான் வதம் பண்ணுறேன்னு சொல்லும்போது பண்ணாதே அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. அப்படி கருணையே வடிவானவள் சீதாதேவி. ஹனுமார் பார்த்துட்டுருக்கார், அவர் மனசில் ஓடின எண்ணங்கள், அப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணி எப்படி சீத்தையை சமாதானப்படுத்தினார் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.